ஆன்மா என்பது என்ன, உயிர் என்பது என்ன? சில சமயங்களிலே ஆன்மாவையும் உயிரையும் ஒன்றென்று சொல்லுகிறார்கள், ஆனால் சைவத்திலே அது வேறு வேறு என்று சொல்லி நீங்கள் விளக்கம் தந்ததாக அறிகின்றேன். இதை பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமான்னு சொல்லி அவர் கேட்கின்றார். அடுத்த கேள்வி கேட்கின்றார், இந்த உயிர் எங்கே அமைந்திருக்கிறது, அந்த உயிருடைய சஞ்சார பிரதேசம் என்ன, அந்த உயிர் எங்கே அமைந்திருக்கிறது, அதனுடைய தன்மைகளை பற்றி கேட்கிறார்.
ரெண்டு ஆழமான கேள்விகள். முதலாவது கேள்விக்கு நுட்பமான விடைகள் இருந்தாலும் கூட அதை குருமுகமாக அல்லது நேரடியாக கண்டறிவதுதான் சிறப்பான நிலை. ஆன்மா என்பது எண்ணிலி எண்ணிக்கையான ஆன்மாக்கள் இருக்கின்றன. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான். ஒன்றவன் தானே என்று திருமந்திரம் தொடங்கும். தானே என்று தொடங்கிட்டது. ஏ என்று சொன்னால் தமிழில் ஈகாரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஈகாரத்துக்கு நான்கு கருத்துக்கள் உண்டு. ஒன்று கேள்வியாக கேட்பது, அவனே செய்தான் என்று கேட்டால் இதை ஹி டிட் இட், அவனோ செய்தான் கேட்கிறது. அவனே செய்தான் என்றால் அதை சொல்வது தேற்ற நிலை ஏகாரம். உறுதியாக தேற்றமாக முடிந்த முடிவாக சொல்லுவது தேற்ற நிலை ஏகாரம். தேற்றனே தேற்ற தெளிவே
சிந்தனையுள்
என்று திருவாசகத்திலே வரும். தேற்றன் என்றால் முடிந்த முடிவு. கணிதத்திலேயும் தேற்றம் வரும்,
தேற்றம் வருமோ.
அப்ப அந்த தேற்றம் மாதிரி அதில் ஒருவன் தான் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், இப்படி திருமந்திரம் தொடங்குகிறார். இறைவன் ஒருவன் தான். ஏகம் சத் என்று ரிக்வேதம் சொல்லும், ஒன்றே உள்ளது. விப்ரதீம் பகுதா வதந்தீம், அது பலவாறாக பேசப்படுகின்றது. வதந்தி என்ற பலவாறாக பேசப்படுகிறது. வதந்தி என்ற சொல்லு இன்றைக்கு வானொலியில இருக்கிறவர்களுக்கு ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்லாக தெரிகின்றது. ரிக்வேதத்தில் இருக்கின்ற சொல்லு பலவாறாக
பேசப்படுகிறது,
உள்ளது ஒன்று. அழகாக முன்னர் அந்த ப்ரீவியஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிளின்டன் சொன்னார், வி ஆல் வர்ஷிப் ஒன் அண்ட் த சேம் கிரியேட்டர் இன் டிஃபரெண்ட் வேஸ். We all worship one and the same creator in different ways. அவ்வளவுதான் நான் சொல்லப்பட்டது. அப்ப இந்த ஆன் அது இறைவன். ஆனால் ஆன்மாக்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னா இன்பினிட், அதுக்கு நம்பர் கிடையாது. அனந்த கோடி என்றாலும் அங்க அந்த முடிவே இல்லை. அதுக்கு அனந்த கோடி, இன்பினிட்டுக்கு நல்ல தமிழ்
சொல்லியிருக்காங்க.
கோடி கோடியான அனந்த கோடி எண்ணிக்கையான ஆன்மாக்கள் இருக்குது. ஆகவே இது ஒரு எப்பொழுதோ முற்று போறுகின்ற விஷயம் இல்லை. ஆனா இன்பிட்வீன் ஒரு பிரேக் வரும், இந்த சுழற்சியில ஒரு பிரேக் வரும், புறப்புறப்பு சுழற்சியில. அந்த ஆன்மாக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தனித்தனி ஆன்மா இருக்கு. நடராஜ்மாருடைய ஆன்மா தனியாக இருக்குது, உங்க தங்கனுடைய ஆன்மா தனியாக இருக்குது, லம்போதனுடைய ஆன்மா தனியாக இருக்குது, கேள்வி கேட்டோடைய ஆன்மா தனியாக இருக்குது, பாலுடைய கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய ஆன்மாவும் தனித்தனியாக இருக்குது, ஆனைக்கு பூனைக்கு யானைக்கு எலிக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ஆன்மா இருக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மனமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் எல்லக்கும் உயிருண்டு. கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரனாகி முனிவராய் தேவராய் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி பல வகைப்பட்ட புறப்புகள்ல அது இருக்கிற பொடியை கொடுத்து, பொடியை பொறுத்து, அதனுடைய சரீரத்தை பொறுத்து, அது புல்லாக பூடாக டைனோசராக முதலையாக யானையாக மனுஷனாக இப்படி வேறு வேறு விதங்கள்ல எடுக்கின்றது. இந்த ஆன்மா
அளவு இருக்கு. அதாவது வந்து ஒரு மனிதனுக்கும் யானைக்கும் உள்ள ஆன்மா ஒரே அளவானதுதான். அந்த அளவு இருக்காங்கிற
ஆன்மாவினுடைய அளவு என்றால் ஆன்மாவுக்கு ரெண்டு ஆன்மாவை வந்து மெஷர்மெண்ட். இது வந்து நீங்க கேட்கறது வந்து கேட்டா
அந்த அந்த
ஜானைக்கு பெரிய ஆன்மாவா எறும்புக்கு சின்ன ஆன்மாவான்னு கேட்கிறீர்கள். இது ஒன்று. இந்த டெபினிஷன் அழகாக சொல்லி இருப்பார்கள். அந்த ஆன்மாவென்றால் என்ன என்று சொல்லி டெபினிஷன் இருக்குது. அது வந்து அந்த மேலும் பிரிக்க முடியாத ஆன்மா, அவ்வளவு நுண்ணியதுதான் ஆன்மா. அது ஒன்று. அந்த ஆன்மாவுக்கு அந்த நுண்ணிய ஆன்மாவுடைய அளவை பற்றி சொல்லியிருக்கலாம். அது வந்து மிகவும் நுண்ணியது, அணுவை விட நுண்ணியது ஆன்மா. அணுவினுடைய சப்பட்டி பார்ட்டிகல்ஸை விட நுண்ணியது ஆன்மா. ஆனால் அதுதான் நங்களுடைய
என்ஜின்.
அப்ப இந்த ஆன்மாவுக்கு வந்து சொல்லும் போல சொல்லுவார்கள் கேட்டால், இந்த யானைக்கு ஆன்மா, இது சமண மதத்தில் வரும். அவர்கள் வந்து பெரிய ஆன்மா சின்ன ஆன்மா. இப்ப யானைக்கு தும்பி கை வட்டி போட்டால் அந்த அளவு ஆன்மா குறைஞ்சி போச்சோன்ற ஒரு கேள்வி வரும். யானைக்கு தும்பி கைய வெட்டி விட்டால் ஆன்மா போயிட்டுதோ அல்லது இங்கால வந்து ஒடுங்கிட்டுதோன்ற கேள்விகள் எல்லாம் வரும். எங்களுக்கு அந்த கேள்விகள் கிடையாது. ஆன்மா மிகவும் நுண்ணியது, அதுக்கு அந்த பரிமாணங்கள் கிடையாது. அது கொண்டு ரெண்டாவது அந்த ஆன்மாக்கு அந்த டெஃபினிஷன் இருக்குது. அந்த ஆன்மான்ற சொல்லே அதனுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக சொல்லுவார்கள். ஆன்மா என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அது அந்த சொல்லே அதுக்குரிய விளக்கத்தை கொடுப்பதாக, மேலும் பிரிப்பற்றதாக இருப்பது ஆன்மா என்ற விளக்கம் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த ஆன்மாவுக்கு, இந்த ஆன்மா எங்கே இருக்கின்றது, அதான் அடுத்த
கல்வி
இருக்கின்றது. இந்த ஆன்மா உடம்பிலே இருக்கின்றது பொழுது அவர் சொல்லுவார்கள், மாயா எந்திர தன்னைவினால் ஆன்மா, உடம்புக்குள்ளதான் ஆன்மா இருக்குது. தங்களுடைய ஆன்மா வீட்டுல வச்சுட்டு வந்த நீங்களும் சில பேர் வச்சுட்டு வாரது உண்டு, தங்கோடுதான் தெரியுது. நீங்கள் என்ன சொன்னாலும் இருந்து மை டார்லிங், மை லைஃப் இஸ் வித் யூ, மை ஹார்ட் இஸ் வித் யூ, மை சோல் இஸ் வித் யூ என்று என்னத்தை சொல்லி போட்டு வந்தாலும் கூட அது உங்களோட தான் இருக்கு, அது உங்களோட தான் இருக்குது. ஆகவே அந்த ஆன்மா வந்து உங்களோட தான் இருக்குது, அது உங்களுக்குள்ளே இருக்குது. மாயா யந்திர தனிமினுள் ஆன்மா என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உடம்புக்குள்ளே தான் ஆன்மா இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்த கல்வி, இந்த உடம்புக்குள்ளே எங்கே இருக்கின்றது இந்த ஆன்மா, வேர் இஸ் த ஆன்மா, அதான் அங்கே இருக்கிற கேள்வி. அப்ப அந்த ஆன்மா எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் சொல்லுவார்கள், எங்கே பாட்டு இருக்கிறது, எங்கே நிம்மதி,
பிசிக்கல் லொகேஷன் எங்கே கேட்கிறோம்
என்று கேட்பது. அப்ப ஆன்மா எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், ஆன்மா இருப்பது எமது இதயத்திலே, எமது இதயத்துக்குள்ளே ஆன்மா இருக்கின்றது. இந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மா கேட்டால் என்ன சொல்லுவார்கள், அப்ப கார்டியோலஜிஸ்ட் தான் இதுல பெரிய விண்ணரா இருக்கவன். ஏனென்றா இதயத்துக்காக அணை இருக்குது, அப்ப இதய நிச்ச நிபுணர் தான் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் என்றால், அப்ப கார்டியோலஜிஸ்ட் போய் கேட்கலாம் என்றால் கார்டியோலஜிஸ்டுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்ப கார்டியோலஜிஸ்ட் கொண்டும் தெரியாது என்றால் அப்ப இந்த ஆன்மா எங்க என்றால் அந்த இதயம் அல்ல, சொல்வார்கள் இதய கமலம். இந்த இதய கமலத்துக்குள்ளேதான் இந்த ஆன்மா இருக்குது. பிசிக்கல் இதயம் அல்ல அந்த, அது வந்து இதய கமலம் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த ஆன்மாவுக்கு வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த ஆன்மா வந்து இதய கமலம் என்று சொல்லுவார்கள். இந்த எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய உடம்பிலே வந்து இந்த இதய கமலம் எங்கே இருக்கின்றது என்று கேட்பார்கள். இந்த இதய கமலம் நடுநெஞ்சில இருக்குது, ஆனா எங்களோட ஹார்ட்டும் இந்த இதய கமலமும் வேற, இதுவும் அதுவும் ஒன்று அல்ல, இதுவும் அதுவும் ஒன்றல்ல, இது வேறு வேறாக இருக்குது. அப்ப இந்த இதய கமலத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால், அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று தான் இந்த இதய கமலத்தை சொல்லுவது. ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று தான் சொல்றது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் எங்கே இருக்கு என்று சொன்னால், சொல்லுவார்கள் இருமுலை நடுமார்பு அடிபயிரதன் மேல் இரு விரல் வலத்தே இருப்பது இதயம். ரெண்டு மார்பு இருக்குத்தானே, இந்த மார்பு முனைக்கு நடுப்பகுதியில இந்த கீழே அந்த நடுப்போ வைத்து பகுதியிலிருந்து மேல நாலு விரல் அங்கால இதுல இருந்து, மற்றது நடுப்பக்கத்துல இருந்து ரெண்டு விரல் வலப்பக்கத்தே இந்த இதயம் இருக்கின்றது. ஓ, அப்ப இந்த வலப்பக்கமாகத்தான் இந்த இதயம் இருக்குது, இடது பக்கம் கிடையாது. இதய விளக்கம் தான் எல்லாரும் சொல்ல வேண்டிய விளக்கம் அங்கே இருக்கின்றது. இந்த இதய கமலத்தை பற்றி எங்களுடைய உபநிடதங்கள், மற்றது இந்த என்ன சொல்லுவார்கள், பகவத்கீதையில சொல்றார், எல்லா ஆன்மாங்களிலும் இதயத்திலும் உரைகிறது ஆன்மா, அந்த விளக்கம் வருகிறது. உபநிடதங்களே வருகின்றது, இந்த விளக்கம் எல்லாம் வருகின்றது. அந்த இடத்துல அதுதான் அவருடைய ஸ்டேஷன், ஸ்டேஷன் என்று சொல்லுவோமே அங்கே இருக்கிறது ஆன்மா. அடுத்தது அதுக்குள்ள இருந்தாலும் அது ஒரு இடத்துல நிக்கிறேன் இல்ல, அவர் மேலும் கீழும் ஓடிக்கொண்டு திரிகின்றார். அப்ப இதயத்திலே நிற்கின்ற ஆன்மா இப்பொழுது எங்க நிக்கிறது தங்கா,
அது சொல்ல தெரியாது.
இப்பொழுது எங்க நாங்கள் விழித்திருக்கிறோம், நீரும் தூங்காமல் விழித்து தான்
இருக்கின்ற
பூர்வ மத்தியிலே இருக்குது, விழித்திருக்கிற பொழுது பூர்வ மத்தியிலே இருக்குது ஆன்மா. 35 காரியங்களை தொழிற்படுத்திக் கொண்டிருக்குது. சாக்கிரம் 35 நுதல் எனில், இது எங்களுடைய சிவஞான சித்தியார்ல வரும். சாக்கிரம் என்றா ஜாக்கிரம், விழித்திருக்கிறது. உத்திஷ்ட என்றா எழுகிறது, எழுகிறது, எழுகிறது உத்திஷ்ட. சுப்பிரபாத்திர வரும் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களங்குரு
வேண்டா உத்திஷ்டா எலும்பு எலும்பு உத்திஷ்டா எலும்பு உத்திஷ்டோ உத்திஷ்டா ரெண்டு தர விளம்பு எலும்பு விளம்பு சொல்லுவோம் இல்லையா சுவாமியும் எழுப்புறது உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருணத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த எலும்பு சொல்றது உத்திஷ்ட கமலாகாந்த கமலாகாந்தது அன்பன் கமலாய் என்றது இங்க லட்சுமி லட்சுமிக்கு பிரியமானவனே எலும்பு திரைலோக்கியம் தில்லோகங்களுக்கும் மங்களத்தை குரு என்ற செய்வது கரம் என்று சொல்லுவோம் குரு அல்ல குரு கு அப்ப மங்களம் குரு மூன்று லோகங்களுக்கும் மங்களத்தை சிவமனே எழும்பு எழும்பு என்றுதான் சொல்றது அப்ப அதுதான் அந்த உத்திஷ்ட என்பது ஜாக்கிரதை என்றா விழித்திருக்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்றது விழிப்பா இருக்கணும் சொல்லுவோம் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப ஜாக்கிரதை என்றால் விழிப்பாய் இருக்க வேணும் தமிழ்ல சொன்னம் என்றால் விழிப்பாய் இரு என்றது வருகின்றது கவனமாயிரு விழிப்பாயிரு என்றதான் வருகின்றது அவை ஜாக்கிர நிலையில சாக்கிரம் 35 நுதலினில் என்று சொல்லி சொல்லுவார்கள் நுதல் என்றால் நெட்டி புருவ நடுவில் இருக்குது இங்க அவர் விழிப்புல இருக்கதான் அதுக்காகத்தான் இங்க பாத்தீங்கன்னா திருநூறு பூசி இருக்கிறேன் நெத்தியில இதுல ஒரு சந்தன போட்டு வச்சிருக்கிறேன் இதுல ஒரு குங்கும போட்டு வச்சிருக்கிறேன் ஏன் தங்கா மூக்கில வைக்கலாமே கன்னத்துல ரெண்டு வைக்கவும் வைக்கலாமே அவர் அவருக்கு தான் இந்த பொட்டு பூ எல்லாம் ஆன்மாவுக்கு என்னத்துக்கு பொட்டும் பூவும் அவருக்கு என்ன சிறப்பு அடுத்த கேள்வி வரும் எங்க ஆன்மா இருக்கிறார் கேட்டதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அடுத்த கேள்வி தாங்க எங்க கடவுள் இருக்கிறார் கடவுள் அங்கே இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் கடந்து எங்கும் வியாபாரமாக இருக்கிறார் எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருக்கிறார் அதுக்குள்ள மிகவும் நுட்பமான ஒவ்வொரு ஆன்மாவுக்கு உள்ளேயும் அதனுடைய நாயகனாக இருக்கிறார் ஆன்மாவின் தலைவனாக இருக்கிறார் அதை சொல்றது இஜமானன் இஜமான நாம் விமலா என்று சொல்லிக் கொண்டோம் இந்த ஆன்மாக்கு நடுவில் அவர் அங்கே இருக்கிறார் அப்ப இங்க நான் ஆன்மாக்கு பொட்டு வைக்க ஆன்மாக்கு வைக்கல அங்க இருக்கிற இறைவனுக்கு தான் பொட்டு இறைவனுக்கு தான் சந்தனம் இறைவனுக்கு தான் திருநீறு இதுதான் இங்க வைக்கிறது புரிஞ்சுதா பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது அப்ப இன்றைக்கு பார்த்துக்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் கூட பொட்டு வைக்கிறார்கள் முந்தி வைக்கிறது இல்ல இருக்குது அப்ப அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இங்க இருக்கிற ஆன்மாவுக்கு நடுவிலே இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் அந்த பொட்டு அந்த சந்தனம் குங்குமம் வைக்கின்றோம் புருவத்து நடுவில் ஆன்மா இருக்கிற 35 காரியங்கள் சொல்லி செய்து கொண்டிருக்கிற 35 காரியக்கும் விளக்கம் உண்டு கை வாய் பேசுது காது கேக்குது கண் பார்க்குது மூக்கு நுகருது தோல் தொடுக்குது நாக்கு சுவைக்குது கால் நடக்குது கை செய்யுது ஓ எல்லாம் நடக்குது காளிவகை 35 காரியங்கள் அந்த வாயுக்கள் அந்த பிராணங்கள் என்னென்ன தலைப்படைகள் 35 ஒரு லிஸ்ட் இருக்கு 35 ஒரு லிஸ்ட் இருக்கு தாங்க அடுத்தது என்ன செய்யும் என்று கேட்டால் கனவு தன்னில் ஆக்கிய 25 களத்தினில் இரண்டாவது நில கனவு காணும் பொழுது நீங்க நித்திரைக்கு போகிறக்குள்ள ஆழ்ந்த தூக்கத்துக்கு முதல் கனவு வரும் நித்திரைக்குள்ளே இந்த சைக்கிள் சைக்கிளா வரும் அது கனவு வந்து வரும் இந்த கனவு வர்ற சைக்கிளை சொல்றது REM ஸ்லிப் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லிப் கண் கடக ரெண்டு துடிக்கும் கால் சில விளையாடி அடிப்பம் இல்லையா வாய் சில விளையாண்டு அப்ப அதை சொல்றது கனவு அப்ப சில தொழிற்படுது கனவுல மனம் சிந்திக்குது ஓ ஹார்ட் படபடன்னு அடிக்கும் நேற்று ஒருவர் கேட்டேன் கனவுல வந்து மீன் எங்க தூரத்துல இருந்து விழுகிற மாதிரி எல்லாம் கணக்கண்டு சத்தம் போட்டு எழும்புறன் ரெண்டுலாம் சொல்றாரு இருந்துட்டு அப்ப அப்படி எல்லாம் நடக்கிற அந்த கனவுல 25 விஷயம் தொழிற்படுது 10 தொழிற்படுறீங்க 10 தொழிற்படுறையில 25 விஷயங்கள் தொழிற்படுது கனவு நிலையில ஆன்மா களத்துல இருக்குது ஹைவே அதுதான் அங்க நேரந்து இங்க வர களத்துல அடுத்ததாக என்ன செய்யுது ஆழ்ந்த தூக்கம் சுளுனை என்று சொல்றது சுளுத்தி என்று சொல்லுவோம் ஆழ்ந்த உறக்கம் அடிச்சு போட்டாபல தூங்குறது எழுப்புறதே கஷ்டம் என்னுடைய மகன் சொன்னார் கதை கேட்க அப்பா பின்ன 4 மணிக்கு வந்து ஒரு சின்ன நெப்படுப்பம் என்று படுத்தேன் அடுத்த நாள் 7 மணிக்கு தான் எழும்பினேன் எனக்கு எங்க இருக்கிறேன் என்ன நேரம் இது காலையோ மாலையோ தெரிய முடியாது போச்சு. எங்களுக்கும் அப்படி வருது இல்லையா, ஆழ்ந்த தூக்கம் அடிச்சு போட்டு போயிரு தூங்குறது. அந்த தூக்கத்துல வந்து எங்க இருக்கண்டா, அவட்ட ஸ்டேஷன்ல
வந்திருக்கிறேன்,
கவலத்துல வந்திருப்பேன். அங்க மூன்று விஷயங்கள் தலைப்படும். உம்முடைய சித்தம் அங்க இருக்குது, அந்த கான்ஷியஸ் அங்க தலைப்படும். அந்த கான்ஷியஸ் இருக்குது, மனம் வராது, எண்ணம் வராது, புத்தி வராது, புத்தி சிந்திக்காது, நிச்சயிக்காது, ஆசைப்படாது, எல்லாம் இல்ல. ஆனா அந்த 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 பதிவுகள் அங்க இருக்குது. உங்களோட பிராணன் மூச்சு அது நடக்குது. மற்றது புருஷன், புருஷன் என்கின்ற அந்த உயிர் கஞ்சகச்சுக சட்டையோட கூடிய உயிர் அங்க இருக்குது. அடுத்ததாக இந்த மூன்று தான் தெரியும் எங்களுக்கு. இதுக்கு மூன்று அங்கால நாலாவது நிலையோண்டு, அது துரியம் என்று சொல்லுவார்கள். அங்க ஆன்மா நாபிஸ்தானத்துக்கு வரும். நாபி என்றால் இந்த பொக்குளுக்கு நாலு விரல் மேல நாலு விரல் கீழே, அந்த எட்டு விரல் அளவு இடமுள்ள தானம் நாபிஸ்தானம். அந்த நாபிஸ்தானத்துல ஆன்மா வந்து நிக்குது. ரெண்டே ரெண்டு தத்துவங்கள், இந்த புருஷன் இருக்குது, இப்ப சித்தமும் தொழிற்படாது. சித்தமும் இல்ல, துரியத்துல சித்தம் கிடையாது, சித்தம் கிடையாது. அங்க அவர் மட்டும் பிராணன் மூச்சு மட்டும் நடந்து கொண்டிருக்கும். மூட்டு மட்டும் மூச்சு மட்டும். அடுத்ததாக துரிய அதீதம், இதுக்கும் மேலான ஒரு நிலை கொண்டிருக்கு. ஆன்மா இன்னும் கீழையும் போய் மூலாதாரத்தில் போய் நிற்கும். மூலாதாரம் என்பது எங்களுடைய சரண அங்கத்துக்கும் குதத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. அந்த பகுதியில மூலாதாரம் என்று சொல்லப்படுகிற அந்த சக்கரத்தில் அதுல போய் ஆன்மா நிற்பார். அங்க நிக்கேக்குள்ள அந்த மூச்சும் மிராது, மூச்சும் மிராது. தங்க எல்லா நேரமும் நாங்க மூச்சு எடுக்கிறீங்கள, இடையில மூச்சு நிக்குது. நீங்க நித்திர உள்ளக்கே ஆக்களை பாருங்க, இடையில மூச்சு நிக்கும், திருப்பி வரும். ஒரு ஷொக்கான நியூஸ் கட்டுன்னு டக்கண்டு மூச்சு இப்படி நிக்கும். அதெல்லாம் அங்க போய் வருகிறது. ஆனா எங்களுக்கு இந்த அஞ்சு நிலையின் தெளிவா விளங்குறையில அது அழகாக சொல்லுவார்கள். ஐந்து செட்டைகளுடன் கூடிய காத்தாடி, ஐந்து செட்டையோட இருக்கிற ஃபேன் இருக்குத்தானே, அது சுத்தி கொண்டிருக்கே, உங்களுக்கு அஞ்சும் தெரியுதோ
இல்ல?
எல்லாம் ஒன்று மாதிரி தானே தெரியுது. அதே மாதிரி தான் இந்த சுழற்சி நடந்து கொண்டிருக்குது. இது சொல்றது பஞ்ச அவஸ்தை, இந்த ஆன்மா போகின்ற அவஸ்தை, இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்றது. இந்த அஞ்சும் அதுக்கு பிறகு அதுக்கு சப் டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லி ஒவ்வொன்றிலையும் அந்த மூன்றிலையும் பிறகு அதை மூன்றிலையும் அஞ்சாக பிரித்து பதினஞ்சு அவத்தங்களாக பிரித்து அது அக்கு வேறு ஆணி வேற போட்டிருக்கு. அது படித்தால் ஒரு குருவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவர் எந்த நவத்தில் நிற்கிறார். யூ நோ தட், ஒரு ஒரு இதை பார்த்தா தெரியும் என்ன அவஸ்தையில என்ன இதுல அவர் இருக்கிறாருன்னு தெரியும். இதெல்லாம் நுட்பமாக ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான போத சித்திய, சிவஞான போதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க சிவஞான சித்தியால சொல்றார், சுளுனை மூன்று ஆக்கிய நீக்கிய இதயந்தன்னில் இதயத்துல நிக்கிறது, துரியத்தில் இரண்டு நாபி, துரிய நிலையில் ரெண்டு ரெண்டு தொழிற்பாடுகளோட நாபி தாளத்துல நிக்குது, நோக்கிய திரியாதீதன்னுவலின் மூலத்தின் ஒன்றே, துரியாதீதத்துல மூலாதாரத்துல போய் ஒரே அந்த புருஷன் என்கிற தத்துவம் மட்டும் நிக்கும். ஆன்மாவும் உயிரும் இங்கே ஒன்றாகத்தான் சொல்லுகின்றோம். இந்த ஆன்மாவும் உயிரும் ஒன்றாகத்தான் சொல்லுகிறோம். உயிர் வந்து ஆன்மா, ஆனால் ஒவ்வொரு நிலையை பொறுத்து அந்த ஆன்மாவுக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு. உதாரணமாக முத்தான்மாக்கள் என்று சொல்லுவோம், பித்தான்மாக்கள் என்று சொல்லுவோம், அது கொண்டு இருக்குது, ஜீவாத்மா என்று சொல்லுவோம், பரமாத்மா என்று சொல்லுவோம், மந்திராத்மா என்று சொல்லுவோம், தேகாத்மா என்று சொல்லுவோம். அந்த ஆன்மா என்னத்தோட ஐடென்டிஃபை பண்ணி நிக்குதோ அதை எடுக்கும்.